தேவன் நம்முடைய அனாதி திட்டத்திலே மனித குலத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க அவர் திட்டமிட்டு அதன் பிரகாரமாக சகல சிருஷ்டிப்புகளையும் ஏற்படுத்தி மனிதன் பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு ஆதாம் முதலாவது மனுஷன் அந்த உடன்படிக்கையை உடைத்து அதை மீறினதுக்கு பிறகும் அவரது திட்டத்தை நிறைவேற்ற அவர் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார். ஒரு ரட்சகரை அனுப்புவேன், அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அந்த ஏதேனிலேயே கூறப்பட்டது. ஒருவேளை அது ஆபேலாக இருக்கலாம் என்று அறிந்து பிசாசு அவனை கொலை செய்தானோ யாருக்கு தெரியும். தேவன் அது அந்த ரகசியத்தை மறைவாகவே வைத்திருந்தார். நேர்காலம் வந்ததும் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தான். தேசத்தை விட்டு ஜனத்தை விட்டு அவன் வீட்டை விட்டு தாப்பன் வீட்டாரை விட்டு வெளியே வரும்படிக்கு சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். எல்லாமே ரட்சகர் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்காக சகலதும் செய்யப்பட்டது. மனிதனுடைய ரட்சிப்பின் திட்டமும் கதையும் தான் இந்த புத்தகத்திலே. பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி வாக்கு சட்டங்களை கொடுத்து தம்மை அவனோடு எங்களுக்கு விளங்கும்படியாக சொல்கிறேன். அந்த சொல்லின் அர்த்தம் வெளிப்படும்படியாக சொல்கிறேன். He chained himself through the covenant. In fact, the meaning of the word covenant also tells us chained, to be chained. சங்கிலிகளினாலே தம்மை உடன்படிக்கை பண்ணுகிறவர்களோடு தம்மையை கட்டி போட்டார். எவ்விதமான ஒரு காரியம்! உடன்படிக்கை மிகவும் ஆழமானது, உடன்படிக்கை வல்லமையானது, உடன்படிக்கை எந்த காலத்திலும் அது மாறாது. தேவன் மாறாதவர். இவை யாவையும் அறிந்தே அவர் ஆபிரகாமோடு அந்த உடன்படிக்கையை பண்ணி அவர் அந்த உடன்படிக்கையிலே தம்மை கட்டி போட்டார். ஆபிரகாமுக்கு வாக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் 12 அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை உள்ள வசனங்களிலே அவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதோ அவருடைய திட்டம் எங்கே போகிறது என்பதை பாருங்கள். பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் உனக்குள், ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு தெரியும், இப்பொழுது அவனுடைய சந்ததியிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வரப்போகிறார். தாவீதின் கோத்திரத்திலே அவர் வரப்போகிறார். அதை வைத்தே அவர் சொல்கிறார், உனக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் யாவுமே ஆசீர்வதிக்கப்படும். 15 அதிகாரம் 13-14 அவர் மறுபடியும் கொடுத்த வாக்கு சட்டம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அவர்களது அடிமைத்தன நாட்கள், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை எகிப்தியர் நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களோட, வித் பிளென்டி ஆஃப் திங்ஸ், பொருட்கள் நாங்கள் வைத்திருக்கிறது எந்த ஒரு பிழையும் இல்லை, அவை ஆசீர்வாதத்துக்காக உபயோகிக்கப்பட வேண்டும், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேக பொருட்களோட புறப்பட்டு வருவார்கள் என்றார். அதன் பிறகு 17 அதிகாரத்திலே நித்திய உடன்படிக்கையாக என் உடன்படிக்கையை ஆபிரகாமே உன்னோடு நான் பண்ணிக்கொள்கிறேன், இட்டர்னல் கவனன்ட் தட் ஐ மேக் வித் யூ, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 2 வசனம் அதை சொல்லி, சகோதரர்களே 6-7 வசனத்திலே உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலே இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். நிச்சயம் அந்த சந்ததியிலே எத்தனை ராஜாக்கள் தோன்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஜோசாயா, ஹெசகாயா, தாவீது, சாலமோன், எத்தனையோ பேர். அது அப்படியா இருக்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்பை பெற்றவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்க ஆக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதுல இருந்து வந்த இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி ராஜாக்கள் புறப்படுவார்கள். அதனாலே தான் நாங்கள் ராஜாக்களாக அவராலே ஆக்கப்பட்டிருக்கும் நேரத்திலே அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். He is the King of Kings and the Lord of Lords. ராஜாக்களுக்கு ராஜா. ஆம் சகோதரர்களே, அந்த வாக்குச்சத்தத்தையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஏழாம் வசனத்திலே உனக்கு முன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு, அதோ பார்த்தீர்களா, I will be their God. தேவன் சொல்கிறார், உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்க போகிறேன். ஓ, அவரது வாஞ்சையை பாருங்கள், அவருடைய விருப்பத்தை பாருங்கள். நான் அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன் என்று அவர் சொன்னார். என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததிக்கு நடுவிலே நான் ராஜாவாக, நான் தேவனாக இருப்பேன் என்று தேவன் வாக்குச்சத்தம் கொடுக்கிறார். அது முடிய சகோதரர்களே, இந்த வாக்குச்சத்தங்கள் யாரால் கூறப்பட்டது? கலாத்திய 3:14 அதில் இருக்கிற அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இல்லை, ஆகையினாலே நாம் அதை சரியாக அறிந்து நாம் அதை வாசிக்க வேண்டும். யார் இந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தது? யார் அவனோடு பேசியது? நமக்கு தெரியும் தேவனுடைய குரல் தேவாவியானவர், அவர் ஒரு ஆள். தேவனுக்கு சொற்கள் உண்டு, வார்த்தை உண்டு, அவரும் ஒரு ஆள். அவருக்கு பேர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய பெயர் என்று வெளிப்படையாகவும் 19:13 கூறப்படுகிறது. இதை வாசிக்கும் பொழுது 14 கலாச்சியர் 3 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள் யாவருமே புறஜாதிகள், நாங்கள் புறஜாதிகள், அமெரிக்கர்கள் புறஜாதிகள், ஜப்பானியர் புறஜாதிகள், இந்தியர்கள் புறஜாதிகள். ஏன்? அவர்கள் யூதர்கள் அல்ல, சரீரத்தின்படி அந்த வம்சத்திலே வரவில்லை, நாங்கள் புறஜாதிகள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியானவர் சொன்ன வாக்குச்சத்தங்களை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியும் இப்படி ஆயிற்று. அதுதான் சரியான முறையில் வாசிக்க வேண்டும். ஆவியானவராலே கூறப்பட்ட வாக்குச்சத்தங்கள் அவற்றை நாம் விசுவாசத்தினூடாக பெற்றுக்கொள்ளும்படி இப்படியே தேவன் திட்டமிட்டார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 Corinthians 1:20 அப்படி இருக்கிறது, இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்குத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், ஆம் என்றால் அது நிச்சயம், ஆமேன் முத்திரை போடுகிறார். அப்படியே ஆக கடவுது. உங்களுக்கு தெரியும் அவர் வாக்குத்தத்தை மட்டும் கொடுக்கவில்லை, 2 விசேஷங்களினாலே அந்த எபிரேயர் 6 அவர் அதை நிச்சயப்படுத்துகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்பி அவரை அழைத்து எங்களை அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் உள்ளே வந்து எங்களை அவரது பிள்ளையாக மாற்றி புதிய இருதயத்தை கொடுத்து பாவங்களை இரத்தத்தினாலே கழுவி அவர் நம்மை தேவனுடைய குடும்பத்திலே சேர்த்துக் கொள்கிறார். அதோ பார்த்தீர்களா, அந்த நேரத்திலே தேவனுடைய விசுவாசம் உள்ளே வருகிறது. The God kind of faith comes inside of us. அதை எபேசியர் 2 விசுவாசத்தினாலே நீங்கள் விடுதலை அடைந்தீர்கள், ரட்சிப்பு அடைந்தீர்கள். அதுவும் தேவனாலே உண்டாத காரியம், உண்டான காரியம். யாரும் புழுக வேண்டாம், நான் விசுவாசித்தேன் என்று. ஒரு விசுவாசமும் எங்களுக்கு இருக்கவில்லை, நாங்கள் எங்கள் சொந்த சிற்றத்திலே நடந்தோம். ஏதோ ஒரு நம்ம சிலர் ஒரு கிறிஸ்தவம் என்கிற ஒரு ஒரு வழிபாட்டிலே இருந்தோம், கிறிஸ்துவையோ அறியவில்லை. ஆனால் தேவன் சாமி அந்த விசுவாசத்தை உள்ளே கொண்டு வந்தார். அந்த விசுவாசத்தை இப்ப பலப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன சொல்கிறார்? தேவாவியானவர் தேவன் சாமி தம்மிலே ஆணையிட்டு இருக்கிறார், அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமின் வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் போதாமைக்கு நிச்சயமா இது நடக்குமா? இந்த வாக்கு தத்தங்கள் நான் பெற்றுக் கொள்வேனா? அதிலையும் நீ சந்தேகப்பட்டால், ஆபிரகாமுக்கு சொன்னது போல இந்த தேசத்தை நான் அடைவேன் என்று சொல்லி எப்படி எனக்கு தெரியும் என்ற உடனே என்ன சொன்னார்? அந்த 3 வயதே அந்த காளையை கொண்டு வா, அந்த அந்த புறாக்குஞ்சுகளை கொண்டு வா சொல்லவில்லையா? அந்த பலி செலுத்துவதை, அந்த ரத்தம் சிந்துவதை உடனடியாக காண்பித்து இதுதான் நான் முத்திரையிடுகிறேன் என்று சொன்னவர். இப்பொழுது எங்களுக்கு காண்பிக்கும்படிக்கும் உலக ஜனங்களுக்கு இது நிச்சயமாக நிறைவேறும்படிக்கும் அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனையே அவர் சிலுவைக்கு அனுப்புகிறார். அவருடைய ரத்தம் முத்திரையிடுகிறது, அவருடைய ரத்தம் இந்த வார்த்தையிலே துவைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் கலந்த வார்த்தை. இது புதிய உடன்படிக்கையின் ரத்தம், நித்திய உடன்படிக்கைக்காக கொடுக்கப்பட்ட ரத்தம். இதுக்கு மேல் நாங்கள் சந்தேகப்படும் இடமே இல்லை. அந்த வாக்கு திட்டங்களை நாங்கள் எங்கள் பலத்தாலோ எங்களுடைய முயற்சியினாலோ நாங்கள் நன்றாக நடப்பதனாலோ இனியுள்ள பரிசுத்தமாக இருப்பதனாலோ அல்லது நாங்கள் அடிக்கடி வேதம் படிக்கிறதுனாலோ அல்லது வார்த்தைகள் கேட்கிறதுனாலோ எங்கள் சொல்ல போனால் எங்களது பலத்தால் அந்த ஆசீர்வாதங்களை வாக்கு சத்தங்களை பெற முடியாது. அவைகள் இலவசமாய் கொடுக்கப்பட்டது, விசுவாசத்தில் மட்டும்தான் நாம் அவற்றை பெற்றுக் கொள்ளலாம். Only by faith. விசுவாசத்தில் மட்டும்தான். அதை நீங்கள் எபிரேயர் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். அதுக்கு ஒரு திருப்பவும் அந்த இடத்துக்கு. Turn to Hebrews chapter 6. 11வது வசனம். நீங்கள் அசதியாய் இராமல், அதாவது ஏனோ தானோ இருக்காதேங்கோ, சோம்பேறிகளாய் இருக்க வேண்டாம். இந்த வார்த்தையில தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து படிக்கோ. வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், விசுவாசம் நீடிய பொறுமையும் நமக்கு தேவையாயிருக்கிறது. பொறுமையை இழந்த ஆபிரகாம் இஷ்மவேலை கொண்டு வந்தான். அது தேவனுடைய திட்டம் அல்ல. மாம்சத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான், ஆனால் தேவனுடைய வழியாது அல்ல. சகோதரர்களே, விசுவாசம் மட்டுமே தேவையானது. அதற்குரிய சகல ஏதுவாக இருக்கும் நம்மை பலப்படுத்தும் வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் இதுவரை நீங்கள் பின்பற்றினீர்கள் நான் சொன்னதை? ஓகே, நவ் கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது. யாருக்கு தேவாவியானவர் வாக்கு தத்தங்களை கொடுத்தார்? இதை செய்வேன், அதை செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், இப்படி எல்லாம் யாருக்கு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் அவனுடைய விதை, the seed, அவருக்கும் கொடுத்தார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி என்று கூறப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவே, அவரே. அப்ப ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும், அவர் அந்த நேரத்தில் இன்னும் உலகத்திலே பிறக்கவில்லை, ஆனால் தேவன் முடிவை தொடக்கம் இருந்தே சகலத்திலும் அறிந்திருக்கிறபடியினாலே அவர் அந்த வாக்கு சத்தங்களை ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் கொடுத்தார். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படியாக தேவன் திட்டமிட்டார். அதை நாங்கள் 3:14 வாசித்தோம். கலாத்தியர் விசுவாசத்தினாலே மட்டும் சகோதரர்களை ஆசீர்வாதத்தில் நிறைந்து நாங்கள் ஜீவித்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களுக்கு கொடுத்து ஊழியங்களை நாங்கள் பலப்படுத்தி ஊழியங்கள் பெரும்படிக்கு செய்து ஆசீர்வாதத்தில் நாங்கள் ஜீவிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின்றவன், பஞ்சத்தின்றவன் அல்ல, அவர் நிறைவின்றவன். இப்ப இவை அடிப்படையாக நாங்கள் அறியாது எப்படி வாக்கு சத்தங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்? இன்றைக்கு தேவ ஜனம் சாபங்களுக்குள்ளாய் இருக்கிறார்கள், கட்டுக்களுக்குள்ளாய் இருக்கிறார்கள், பல விதமான நோய்களுக்குள்ளாக இருக்கிறார்கள், பஞ்சங்களுக்குள்ளாய் இருக்கிறார்கள், பிரிவினைகளுக்குள்ளாய் இருக்கிறார்கள். மாமிசமே அவர்களை போட்டு ஆட்டுகிறது. சபையிலே நிம்மதி இல்லை, வேலையிலே நிம்மதி இல்லை, வீடுகளிலே நிம்மதி இல்லை, வாலிபர்களுக்கு நிம்மதி இல்லை, சோர்வான முகத்தோடு தெரிகிறார்கள். தேவனோ சகலத்தையும் செய்து முடித்து இவற்றை நிச்சயமாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நிரூபிக்கும் படிக்க வார்த்தையை கொடுத்து, தேவ ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரு பொய்மை உரையாத தேவன், சிவின் இரட்சத்தினாலே முற்றுகையிட்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். ஒவ்வொருவர் தேவன் அமெரிக்காவுக்கு மட்டும் தேவன் அல்ல, இங்கிலாந்துக்கு மட்டும் தேவன் அல்ல, வெள்ளையர்களுக்கு மட்டும் தேவன் அல்ல, தேவன் மூன்றாம் உலகம் என்று சொல்கிற இங்கேயும் தேவன் தேவன் தான். அவர் மலைகளுக்கு மட்டும் தேவன் அல்ல, பள்ளத்தாக்கின் தேவனுமாய் இருக்கிறார். எந்த பள்ளத்தாக்கில் இருந்தாலும், எந்த விதமான ஒரு மோசடியான ஒரு நிலையில இருந்தாலும், அந்த இடத்திலே அங்கே வெளியிடங்களில் வேலை செய்கிற கிரியை செய்து அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் இங்கேயும் அதே தேவனாய் இருக்கிறார். இங்கேயும் அதை நடப்பித்தே தீருவார். நசரை ஊரில் இருந்து நல்ல காரியம் வருமா என்று நாத்தான் பேல் கேட்டான். வந்ததா இல்லையா? இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மூன்றாம் உலகம் என்று பெயர் எடுத்திருக்கிறோம். ஏன்? நாங்கள் ஏழைகள் என்ற எண்ணம். எங்களுடைய நாடு சரியல்ல, எங்களுடைய வீடுகள் குப்பை, எங்களுடைய தெருக்கள் எல்லாமே குப்பை, எங்களுக்கு அது வாங்க இயலாது, இது வாங்க இயலாது, எல்லாரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காசில ஜீவிக்கிறோம் என்கிற எண்ணம் வெளியே வழியில் இருக்கிறவர்களுக்கு. நான் சொன்னேன், ஆண்டவரே இங்கே நீர் பஞ்ச நேரத்தில் விதை விதைத்த ஈசாக்கு 100 மடங்காய் நீர் அந்த விளைச்சலை கொடுத்த நேரத்தில் அதே தேவனாக மாறாதவராக நீர் இருக்கிறீர். இங்கே உம்முடைய குடும்பங்களுக்கு கொடுத்து இப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே இருந்து வெளியிடங்களுக்கு ஏலாத சபைகளுக்கு காசு அனுப்பும்படியாக நீர் அதை ஏற்படுத்தும், நீர் அதை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா! தேவனால் அவரோடு கூட கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யா, வித் காட் இஸ் நத்திங் இம்பாசிபிள். அவரது கரத்தோடு, ஆவியானவர் கரத்தோடு சேர்ந்து பிடிக்கும் பொழுது கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மேடுகளின் தேவன் மட்டுமல்ல, அவர் பள்ளத்தாக்கின் தேவன். அந்த வார்த்தை தேவன் வார்த்தையிலே கூறியிருக்கிறார். சிலர் வாசித்திருப்பீர்கள் இந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படிக்கு தேவன் அபிதமாய் செய்தார். சில கருமையான சகோதரர்களே, இந்த வாக்குத்தத்தங்களிலே நாம் இருக்கு. இந்த ரகசியம் பெரிதான ஒரு ரகசியமாக இருந்தது. ஆபிரகாமின் பிள்ளைகள் யார்? ஆபிரகாம் மூலமாக யார் பெற்றுக் கொள்ளலாம்? ஆபிரகாமின் சந்ததி யார்? கலாச்சியம் 3 அதிகாரத்திலே தொடர்ந்து நாங்கள் வாசிப்போம். 25வது வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியார்களுக்கு கீழானவர்கள் அல்ல. அதாவது நாங்கள் கட்டளைகளுக்கு கீழே இல்லை. சர்ச், you better know that you are not under the Mosaic covenant. மோசேக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை என்னும் அந்த உடன்படிக்கைக்கு கீழே புதிய உடன்படிக்கையிலே ஜீவிக்கும் பிள்ளைகள் இல்லை. உபாகமத்திலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் அந்த சாபங்களும் எங்களுக்கு அது பேசப்படவில்லை. அது அந்த நேரத்தில் இருந்தவர்களுக்கு பேசப்பட்டது. அது கட்டளையின் காலம். பாவம் பெருகின நேரத்திலே அவர்களுக்கு அந்த சாபங்களை, அந்த ஆசீர்வாதங்களை தேவன் அங்கே எழுதி வைத்தார். We are not under that covenant. அந்த உடன்படிக்கைக்கு கீழே நாங்கள் இல்லை. நாங்கள் புதிய உடன்படிக்கைக்கு கீழே, இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராயிருக்கும் அந்த உடன்படிக்கைக்கு கீழே நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். This is a new covenant. It is a better covenant. மிக திறமையானது இந்த உடன்படிக்கை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. விசுவாசத்தினாலே மனம் திரும்பி உன் வாழ்க்கை அவருக்கு ஒப்புக் கொடுத்த நேரத்திலே, நீ அவரை தொடர்ந்து நீ பின்பற்றும் நேரத்திலே, லூக்கா 9:23 படி. ஆனால் அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், சிலுவை எடுத்துக்கொண்டு சொன்னால் அநேகம் பேருக்கு தெரியாது, அது விளங்கவும் மாட்டாது. யூதர்களுக்கு அது விளங்கும். எங்களது நாட்களில் சொல்ல வேணுமானால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னுடைய சவப்பட்டியை தூக்கி தோளிலே சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன்னை தானே வருத்தி தன் சவப்பட்டியை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன் சவப்பட்டியை தூக்குவது? மரணத்தினூடாகத்தான் அவரை பின்பற்றலாம். உன் சித்தத்துக்கு நீ மறிக்க வேண்டும், உன் நினைவுகளுக்கு நீ மறிக்க வேண்டும், உன்னுடைய திட்டங்களுக்கு நீ மறிக்க வேண்டும், சகலத்துக்கும் நீ இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு நீ மறிக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவரை பின்பற்றி அவருடைய திட்டத்தை பிடித்துக் கொள்ளலாம். அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்திலே There is no other way to continue in the covenant life. உடன்படிக்கையின் ஜீவியம் கலாச்சியர் 2:20 லூக்கா 9:23 அங்கே போடப்பட்டிருக்கு. There is no other way to follow Jesus. நீ சபையில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இயேசுவை பின்பற்றுகிறாய் என்று கடைசி மட்டும் சொல்ல முடியாது. No. Ask yourself, am I following Jesus? நீ உன்னையே கேட்டுப்பார், நான் இயேசுவை பின்பற்றுகிறேனா? அதற்கு நிபந்தனை உண்டு. உன்னை நீயே வரச்சு உன் சவப்பட்டியை தோளிலே வைக்கிறத நீ காண்பாயா? கற்பனையிலே எடுப்பாயா? ஓகே லார்ட், சரியாண்டவரே, அதன் பிறகு என்ன செய்ய ஆண்டவரே? இப்பொழுது நீ என்னை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த உலக வாழ்க்கையை வருகிறவன் நித்திய ஜீவனுக்காக அதை காத்துக் கொள்ளுவான். அசைக்க முடியாத வார்த்தைகள். நீ உலகத்தையும் ஒரு கையிலே பிடித்து உடன்படிக்கையும் ஒரு கையிலே பிடிக்கலாம் என்று நினைக்கவே கூடாது. ஏமாற்றப்படுவாய். கவனமாயிரு. நாட்கள் கடந்து போம். வாழ்க்கை சீக்கிரமாய் முடியும் நேரம் வரும். இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அவருடைய சுபாவத்தினாலே உனக்குள்ளாக இருக்கும் புதிய சிருஷ்டி பிறந்தது. நீ ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவரது மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளே நீ அடக்கம் பண்ணப்படுகிறாய். தண்ணீருக்கு கீழே போன பொழுது அதை அடையாளமாக நீ அதை எடுக்கிறாய், அதை விசுவாசத்தில் எடுக்கிறாய். தேவன் உன் இருதயத்தை மாற்றுகிறார், அதை முத்திரை போடுகிறார். இப்பொழுது வெளியே வரும் பொழுது தேவனுக்காக அவர் அழைத்த ஜீவியத்திலே நான் ஜீவிக்கிறேன் என்பதை காண்பிக்கவே அந்த ஞானஸ்நானம் கீழே போய் தண்ணீருக்கு கீழே நீ மேலே வருகிறாய். குழந்தை ஞானஸ்நானம் வேத புத்தகத்திலே இல்லை. குழந்தை விசுவாசிக்க முடியாது. மனுஷனின் போதனைகள். விசுவாசிச்சு ஞானஸ்நானம் பெறுகிறவன் விடுதலை அடைவான். நாம் ரட்சிப்புண்டு சொன்ன உடனே சகோதரர்களே, உடனே இந்த மறுபரப்பை தான் யோசிக்கிறது? இல்லை இல்லை, ரட்சிப்புண்டு சொன்னால் சுகஜீவியம், விடுதலை, பல நெருக்கங்களில் இருந்த விடுதலை, ஆபத்துகளில் இருந்த விடுதலை, நோய்களிலே இருந்த விடுதலை, ஒரு இக்கட்டான நேரத்தில் இருந்த விடுதலை. That's what salvation is. முழுமையாக. ஆனால் நாங்கள் யோசிப்பது அந்த மறுபரப்பை மட்டும்தான். அது பிழை. தொடர்ந்து வாசிக்கும் நேரத்திலே நீங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மறுபரப்பின் மூலமாக. The new birth brings the nature of God, nature of Jesus Christ. இயேசுவை மூலமாக அவரின் சாயலிலே உள்ளே சிருஷ்டிக்கப்பட்டோம். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு பெயர் புதிய சிருஷ்டி. நீ வெறும் மனுஷன் அல்ல, நீ மனுஷியும் அல்ல, நீ புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டிக்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, பால் இல்லை. There is no gender for the new creation inside. எங்கள் சரீரத்திலே தான் ஆண் பால் பெண் பால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். உள்ளே இருக்கும் புதிய சிருஷ்டிக்கு தொடர்ந்து வாசிப்போம். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். Can you see that?
There is no gender for the recreated spirit.
ஆனால் இந்த சரீரத்திலே நாங்கள் ஜீவிக்கிறபடியினாலே நாம் சில சில இடங்களிலே குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒழுங்கு இருக்கிறது. தேவன், கிறிஸ்து, புருஷன், மனைவி, பிள்ளைகள், அந்த ஒழுங்கு இருக்கிறது. இன்னமும் இந்த சரீரத்திலே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே ஆனன்றமில்லை, பண்ணன்றமில்லை.
See the point? You have to know the scriptures well. Okay?
நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானதால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் அதோ அங்கே இருக்கிறது. ரகசியம், ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருந்தால்
You are the seed of Abraham if you belong to Jesus.
நீ மறுபுறம் படைந்து இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளையாக இப்பொழுது இருந்தால் அந்த ஆபிரகாமின் சந்ததி என்று போடப்பட்டிருக்கிறது அல்லவா, அதிலே நீ ஒராள். அவர் முதலாவது மறுபடியும் பிறந்த தேவகுமாரன், அதுக்கு பிறந்தவர்கள், அதுக்கு பிறகு மற்ற குழந்தைகள் உலகம் முங்கும். அதான் மரித்தோரில் இருந்து வந்த முதலாவது பிறந்தவர்.
The firstborn from the dead.
உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அப்படித்தான் அவர் அழைக்கப்படுகிறார். மரிச்சோரில் இருந்து பிறந்த முதலாவது ஆள். எல்லாவற்றிலும் முதன்மை அவருக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படியாய் செய்தார். ஆம், குழந்தைகள் பிறக்கும் பொழுது முதலில் தலைதான் வரும். அது தாய்மாருக்கு சரி, தட்ஸ் எ நார்மல் பர்த். சரியான அந்த பிறப்பு. தலை வந்தால் எல்லாருக்கும் தெரியும் உடம்பும் காலும் வரப்போகுது என்று. அது சரிதானே. இயேசு கிறிஸ்துவே தலை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருக்கு பிறகு மற்ற எல்லாரும் அவருக்குள்ளாக இருக்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். சகலர்
அவருடைய சரீரம். We follow him. See that? Many of you are catching it, what I'm saying it. Okay, now turn with me to John chapter 8. யோவான் எட்டாம் அதிகாரத்திலே
அதிலே இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு சில காரியங்கள் சொன்னார். 31 வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விடுதலை கொடுக்கும் என்பது பிழை. விடுதலை ஆக்கும், It will make you, அதாவது உங்களை உள்ளுக்கு மாற்றி அமைக்கும். சத்தியம் உங்களை உள்ளே மாற்றிவிடும். சாத்தானுக்கு அதற்கு பிறகு அதிகாரம் கிடையாது. சிலர் விடுதலை கொடுக்கும் என்று சொல்றது பிழை. அவர்கள் அவருக்கு மறுமொழியாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்வீர் என்றார்கள். இது என்ன அறியாமை, இது என்ன பொய்? 400 வருஷம் தானே நீ அடிமையாக இருந்தாய். நான் ஒருவருக்கும் அடிமையாக இருக்க இல்லையாம் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவினிடத்திலே. ஒருவருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கவில்லை. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். அடிமையா இருக்க கூடாதுதான். ஆபிரகாமின் சந்ததி கடைசி மட்டும் யாருக்கும் அடிமையா இருக்க கூடாது. நீ கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறாய். இப்பொழுது அந்த வச்சு அந்த தேவ வசனங்கள் மூலமாக நிரூபித்தோம் இல்லையா. You are the seed of Abraham. சொல்லு, நான் ஆபிரகாமின் சந்ததி, அவனுடைய சந்ததி, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரன், எல்லா சொத்துக்களுக்கும் நானும் பங்காளி. தேவன் என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? சனம் என்ன செய்யுது? போய் கெஞ்சுது, பாட்டு படிக்குது, பிரச்சனைக்குள்ளாகப்படுது, இதுகளை பார்க்கறது இல்ல. தேவன் இவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். So let's go quickly now. இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக 34 வசனம், பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், குடிக்கிறவன் அவனும் குடிக்கு மதுவானதுக்கு அடிமையாக இருக்கிறான், விபச்சாரம் பண்ணுகிறவன் அந்த ஈச்சிக்கு அடிமையாக இருக்கிறான், சூதாடுறவன் சூதுக்கு அடிமையாக இருக்கிறான், போய் பேசுகிறவன் போய்க்கு அடிமையாக இருக்கிறான், பெருமையிலே நடக்கிறவன் பெருமைக்கு அடிமையாக இருக்கிறான், களவு செய்கிறவன் களவுக்கு அடிமையாக இருக்கிறான். அங்கே ஒரு பிடி இருக்கிறது. இயேசு எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றும் வீட்டிலே நிலைச்சிறான்.
குமாரன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார். இந்த அடிமையாக இருக்க பார்க்கிறது யார் தெரியுமா? பழைய மனுஷன். புதிய சிருஷ்டி அடிமையாக இருக்க முடியாது. அது தேவனாலே உண்டானது. அது தேவனுடைய சுபாவத்தை கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுடைய சுபாவத்தை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள்ள சிருஷிக்கப்பட்டோம் அவருடைய வேலையை செய்வதற்கு. எபேசியர் 2:10 இவற்றை நீ அடிக்கடி பார்க்க வேண்டும். அடிக்கடி இவைகளை நீ தியானிக்க வேண்டும். அடிக்கடி நீ அவர்கள் கண்கள் பார்க்க வேண்டும். அதை அதை பாடமாக்கி உன் வாயினாலே அறிக்கை பண்ண போதும். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நான் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டேன். பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாங்க. நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாமே எனக்குரியது. ஆகியா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி யார் என்பதை அறிவேன். இயேசு பேசுகிறார். ஆனாலும் உங்களுக்குள்ளே வார்த்தை இடம்பெறாதபடி என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்கிறீர்கள். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் வேலைகளை செய்வீர்கள். விசுவாசத்தினாலே அவன் வீட்டை விட்டு புறப்பட்டான். விசுவாசத்தினாலே அவன் லோத்துவை அனுப்பினான். விசுவாசத்தினாலே ஆகாரையும் இம்சிமையலையும் அனுப்பினான். விசுவாசத்தினாலே அவன் ஈசாக்கை அந்த பரிபடத்திலே வைத்தான். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளையாயிருந்தால் அவனுடைய அடிச்சுவடுகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். நீங்களோ என்னை எப்படி கொலை செய்யலாம் என்று வகை தேடுகிறீர்கள். இயேசு சொன்னார் சகோதரர்களே. அதுக்கப்புறம் சொன்னார், உங்களுக்கு தகப்பன் யார் என்று எனக்கு தெரியும். அவன் பிசாசு. வாசிச்சுப்பா. ஏனென்றால் அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாகவே இருக்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனமாக இருக்கிறான். அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். இயேசு இவைகளை அவர்களுக்கு சொன்னார். சகோதரர்களே, ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாமே புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் மூலம் கிடைக்கும்படி தேவன் திட்டமிட்டார். ஆனால் ஒன்று கவனியுங்கள், இந்த ரகசியம் பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக மறைக்கப்பட்ட ரகசியமாக இருந்தது. எபேசியர் புத்தகத்தை எடுங்கோ, The Book of Ephesians Chapter 3. எபேசியர் 3:3 எடுங்கோ. இந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உன்னை குணப்படுத்தும். இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும். கவனமாய்கள். எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் நற்செய்தியினாலே உடன் சுதந்திரமாய், அதாவது சொந்தக்காரராய் இருக்கும்படிக்கு, உரிமை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு. சிலருக்கு உங்கள் அப்பாவின் காணி உனக்கு எழுதப்பட்டு கொடுத்தது. நீதான் சொந்தக்காரன், நீதான் அதுக்கு பங்காளி, நீதான் அந்த காணிக்கு உரிமையாளன். அதே தான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களுக்கு சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரராகும்படிக்கு ஒரே சரீரத்துக்குள்ளவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தங்கள் எல்லாமே, உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசிர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் எல்லாமே சொன்னார். இன்னும் நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை தொடர்ந்து அங்காலே அந்த ஆதியாகமம் 17 வாசித்தால், மன்னிக்கவும், ஆதியாகமம் 22 அது 15 தொடக்கம், 16, நீ உன் சொந்த மகன் என்றும் உன் ஒரே மகன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அதை பார்த்தீங்களா, முன்பு சொன்னார் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக்குவேன், இப்ப சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஏன், ஆபிரகாம் சிலுவை சுமந்த ஜீவியம் வண்ணமாக அவன் அடிச்சு விட ஒன்று பின் ஒன்றாக வைத்து தேவனை பின்பற்றிக் கொண்டே இருந்தால், சொல்ல போனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவரை பின்பற்றிக் கொண்டிருந்தான். ஒவ்வொன்றையும் விட்டுவிட்டு விலகும் பொழுது அவன் உள்ளம் உடைந்தது. வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது, அதுக்கு பிறகு தொடர்ந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ விட்டுக் கொடுத்தபடியினாலே, உனக்கு பிரியமாயிருந்த அந்த பிள்ளையை வைத்ததனாலே
உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன்.
உன் சந்ததியை வானத்தின் அச்சுசலங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சோ இங்கே எதிரிகளின் வாசல்களை நீ மேற்கொள்ளுவாய், அந்த காரியத்தை நான் பார்த்துக் கொள்வேன். எதிரிகளால் நீங்கள் தாக்கப்பட்டு அடிமைகளாய் இருக்க முடியாது. நான் அதை எடுத்தே நான் அந்த காரியத்தை செய்தே தருவேன். உங்களை அடிமைகளாக இருக்க விட மாட்டேன். இதோ இயேசு உடன்படிக்கையானவராக அவர் வந்து எந்த பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அவர்களோடு பேசுகிறார். குமாரன் விடுதலை கொடுத்தால் நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள். ஆம் சகோதரர்களே, பார்த்தீர்களா? இஸ் ஸ்பீக்கிங் கவனன்ட், கவனன்ட் வேர்ட்ஸ், உடன்படிக்கையின் வார்த்தைகளை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து நாங்கள் எபேசியர் புத்தகத்திலே அந்த மூன்றாம் அதிகாரத்திலே பவுலா புத்தகம் என்ன சொல்கிறான், இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். 4 வசனம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருந்தேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்படுகிறதே போல முற்காலங்களில் மனுஷர்களுக்குள்ளே அறிவிக்கப்படவில்லை. முந்தின காலங்களுக்குள்ளே இந்த ரகசியம் வெளிப்படவில்லை. இந்த ரகசியத்தை தேவ ஆவியானவர் தாமே எனக்கு வெளிப்படுத்தினார். எந்த அந்த ரகசியம்? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சரீர பிரகாரமான அந்த சந்ததியாருக்கும் கிறிஸ்து சந்ததி எனப்பட்டவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும், அதை செய்வேன், இதை செய்வேன், உங்களை அடிமைகளாக இருக்க விடவே மாட்டேன், அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கூடாக எல்லாம் நமக்குரியதென்ற அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். Every blessing is for you now. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் உனக்கு உரிமையான காரியம். நீ உரிமையாளன், நீ அதற்கு பங்கு, நீ அதற்கு ஒரு பங்காளி, நீ தான் சொத்துக்கு உரிமையானவன். அந்த வாக்குத்தத்தம் உனக்குரியதே. கிறிஸ்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. மறுபுறம் அடைந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. விசுவாசத்தினாலே மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். வேறு ஒரு மற்றபடியும் அல்ல. ஏசியா 42:7 ஏசியா 42:7 இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் இவ்விதமாக கூறுகிறார். ஏற்கனவே நாங்கள் அதை வாசித்து இருக்கிறோம். பட் லெட்ஸ் ரீட் இட் அகைன். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் நான் வைக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி கவனன்ட். இயேசு கிறிஸ்துவே உடன்படிக்கை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே நடந்த உடன்படிக்கையிலே பிதா இதோ குமாரனோடு பேசுகிறார். மிக மிக முக்கியமான வார்த்தைகள். 49:8 அதே புத்தகம் 8 வசனம். பின்னும் கர்த்தர் அனுக்கிற காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சினிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி, ஏன் சீர்படுத்த வேணும் பூமியை? அலங்கோலமாய் கிடக்கிறது, சாபம் நிறைந்ததாய் கிடக்கிறது, பிசாசுடைய அட்டகாசங்கள் எல்லாம் பெருகினதாய் கிடக்கிறது. பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை, என்ன இடங்கள் பாழாய் கிடக்கிறது? பாடசாலைகள், குடும்பங்கள், வைத்தியசாலைகள், பல இடங்கள், தனிப்பட்ட வாழ்க்கைகள் பாழாய் கிடக்கிறது. எதனால பிரதர் பாழாய்? சாபங்களினாலே. இடிந்த கட்டிடங்களை போல பாழாய் கிடக்கிறது. பல வருடங்களாக சந்ததி சந்ததியாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்த அசுத்தாவிகள் அந்த குடும்பங்களை அரிச்சு துன்பாக்கி போட்டது. நேற்றைக்கும் ஒரு சகோதரன் வந்தார் செங்கலடியில இருந்து. என்ன என்று கேட்டேன். மனைவி சொன்னாள், அவள் ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிறாள், யாரோ சூரியம் செய்தார்கள். அதுல இருந்து அவருக்கு சாப்பிடவே முடியாது. நல்ல சரீரம் உடம்பாக இருந்தவர் இது மெலிந்து போயிருக்கிறார்.
சாப்பிடுவது என்றால் இவ்வளவுதான் சாப்பிடுகிறார். எங்களுக்கு ஒன்றுக்குமே குறைவு இருக்கவில்லை. பிள்ளைகளும் முரட்டாட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் ஒன்றுமே சரிவாரது இல்லை. ஏதோ ஓதி போட்டு என்னமோ செய்ததாம், வளவிலே அறிந்ததாம். இப்படியான நிலையாகிவிட்டது. பல இடங்களுக்கு சென்றோம், ஒன்றுமே ஆகவில்லை. எங்களுக்காக ஜெபியுங்கள்.
நான் ஜெபிக்க தொடங்கியது இவ்வளவும் சொன்ன அந்த மனைவியை அவளுக்கு ஏதோ செய்து கொண்டிருந்தது.
அவள் அழைக்க பண்ண கஷ்டப்பட்டுக் கொண்டே இருந்தாள். என்னோடு நின்றவர்களுக்கு இது தெரியும். சகோதரர்களே, எத்தனை இடங்கள் பாழாய் கிடக்கிறது. சபை தன்னுடைய அலுவலிலே பாடலையும் படித்துக் கொண்டு பாடல் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கத்தான் வேணும். ஏதோ அந்த பந்தியிலே ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னேன் இல்லையா, யார் என்னை அப்படி வழி நடத்தினது? நான் அதுக்காக போகவில்லை. அங்கே
போகவே இல்லை.
அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் பாடல் படிக்க வேணும் என்று, எந்த பாடலை படிக்க வேணும் என்று அவருக்கு தெரியும். இது பாடலுக்கு பார்த்தாலும் வர்றது சரி வராத காரியம். தேவ ஆவியானவருக்கு தெரியும் எந்த பாடலை படித்தால் அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்லும் என்று அவருக்கு தெரியும். அவர் மியூசிக்ல வண்ணம். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தாதி கர்த்தர் எந்த டியூன் எந்த விதமாக இசை வாசிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்லிக் கொடுத்தது சாத்தானுக்கு. முதல் தேவதூதனாக இருந்தவன் அவன் தான். மியூசிக்ல எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. இந்த அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது 49 அதிகாரத்திலே பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்கவும், மறுபடியும் கட்டி எழுப்பவும், இந்த சாபங்களை உடைச்சறியவும், ஜனங்களை விடுவிக்கவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்பட்டு போங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி. நான் யார்? பிதாவாகிய தேவன் உம்மை காப்பாற்றி. யாரது? ஆண்டவராகிய இயேசுவை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகி இருக்கும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில நடப்பதை பாத்தீங்களா? இது திரும்ப 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 நீ வீட்டுக்கு போய் அதை வாசித்து அதை தியானம் பண்ணும் பொழுது கூட கூட வெளிச்சத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். நீ வீட்டு போய் உன் பாட்டிலே உன்னுடைய பிரச்சனையில மூழ்கி அடிக்கிறாய், உன் பிரச்சனைகளை சொல்லி சொல்லி தீர்கிறாயா? எல்லாரிடத்திலும் கட்டாயம் அதிலே பிடிபடுவாய். The more you confess, the more you're going to be caught. இன்னும் ஏசியா புத்தகத்திலே 61 அதிகாரம் முதலாம் வசனம், லூகாஸ் சுவிசேஷம் 4:18-19 கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, சிறை இருக்கிறவர்களை விடுதலையாக, இப்படியாக தொடர்பாக பேசிய பிதாவோடு பண்ணிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை இயேசு அங்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, குருடர்களுக்கு பார்வையை கொடுக்க, சரீர பிரகாரமாகவும் உள்ளேயும் சுவிசேஷ ஒளியில் இருந்து மறைக்கப்பட்டவர்கள், குருளாக்கப்பட்டவர்கள், நாங்களும் குருளாயிருந்தோம். தேவன் வெளிச்சத்தை போடுபவரே. எத்தனையோ பேர் அழுதார்கள். ஆம், தேவன் தாமே வந்து எங்கள் குடும்பத்திலே எங்கள் கரத்தை பிடித்து வெளியிலே இழுத்து இழுத்து வந்திருக்காவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தே இருக்காது. எவ்விதமான அசிங்கமான காரியங்களுக்கு பின்னால் தெரிந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அசிங்கமான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த நாளிலே விருப்பமில்லாத நேரத்திலும் நினையாத நேரத்திலும் தேவன் அந்த வெளிச்சத்தை உன் உள்ளத்தில் என் உள்ளத்தில் பிரகாசிக்கும்படி செய்தார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷ ஒளி அங்கே பிரகாசித்தது. நீ இப்பொழுது முந்து மாறி இல்லை. ஏன் இப்பொழுது வேதம் படிக்க ஆசையா இருக்கிறது? ஏன் இப்பொழுது நீ ஓடி ஓடி வருகிறாய் அதை படித்துக் கொள்வதற்காக? ஏன் சிடி கேசட்ஸாக தொடர்ந்து வாங்குகிறாய் என்றால் தேவன் ஏற்றி வைத்த தீபம், தேவன் ஏற்றி வைத்த விளக்கு அது எரிந்து கொண்டிருக்கிறது. Praise the Lord. அப்போஸ்தலர் 10:38 அற்புதமான ஒரு வசனம் அது. அதிலே தேவ ஆவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தயவு செய்து கவனியுங்கள். நீங்கள் முன்பு வாசித்திருக்கலாம், நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும், எத்தனை பேரை? பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட எத்தனை பேரை? எத்தனை பேர் பெலமா சொல்லுங்களேன், எத்தனை பேர்?
യാവരെയും ഒരുവരും തള്ളുപടിയല്ല. കവനമായി കേൾ, പിശാചിൻ വല്ലമയിലെ അകപ്പെട്ട യാവരെയും. അതോ പാത്തീരുകള, നോയ് പിശാചിനുടേ വല്ലമയ, ശാപങ്ങൾ, ശൂന്യങ്ങൾ, തടുമാറ്റങ്ങൾ, കുഴപ്പങ്ങൾ, ബുദ്ധിമാറാട്ടങ്ങൾ, തോൽവികൾ, എതെടുത്താലും തോൽവി, വേലെടുത്താൽ അതിലെ തോൽവി, പഠിപ്പിലെ തോൽവി. പിശാചിൻ വല്ലമയിലെ അകപ്പെട്ട യാവരെയും ഇന്ന് വാസനത്തെ മറക്കാതെ. യാവരെയും എന്നവ ഗുണമാക്കുന്നവരായും സൃഷ്ടിച്ചിരുന്നാർ. ഇതക്കാകവേ അനുഭവപ്പെട്ടാർ, ഉടൻപടിക്കയാ അനുഭവപ്പെട്ടാർ. അവർ അതിയേശു കൊണ്ടിരുന്നാർ. ഏറോത് വന്ന് മിരട്ടിനതും മുന്നെ കൊല്ല തേടുകാറും യാറോ വന്ന് ചെന്നതും ഏറോത് യേശുവിനെ ചെന്നാർ. ഇന്നേക്കും നാളേക്കും നാൻ വ്യാധിയസ്ഥരെ ഗുണമാക്കി, സോറി പിശാചുകളെ തുരത്തി, വ്യാധിയസ്ഥരെ ഗുണമാക്കി, മൂന്നാം നാളിലേ നാൻ പൂരണപ്പെടുവേൻ. അവർ ഇറുതിയച്ചിൽ ഇരുന്നത് അവർ ചൊല്ലവില്ലേ എന്നെ കൊണ്ടാളും നാൻ ഉയർത്തെഴുവേൻ എന്ന് ചൊല്ലിയിരിക്കലാം. അവരുടെ ഇറുതിയച്ചിൽ ഇരുന്നത് ഉടൻപടിക്കയാ പിതാവിനാലെ അനുപ്പെട്ടാർ. ഇന്നേക്കും നാളേക്കും യൂതർകൾ അപ്പടിത്താൻ പേശുവാറുകൾ. അതാവത് അവർ എന്നെ ചൊല്ലുകാർ, ഇവ്വണ്ണമാകവേ തുടങ്ങിനേൻ, അതെ തുടർന്ന് നടത്തുവേൻ, അപ്പടിയേ നാൻ മുടിപ്പേൻ. എൻ ഊഴിയത്തിലെ മാറ്റമേ ഇരിക്കാതെ ഇതക്കാകവേ അനുപ്പെട്ടേൻ. കട്ടുണ്ടവരെ വിടുതലയാക്കിയേ തീരുവേൻ, നോയാളികളെ ഗുണമാക്കിയേ തീരുവേൻ. ഹല്ലേലൂയാ. നീ കെഞ്ച വേണ്ടിയതില്ലേ? ഏൻ കെഞ്ച? എല്ലാ നോയികളും അവരിലെ ചുമത്തപ്പെട്ടത്, എല്ലാ നോവുകളെയും അവർ ഏറ്റുകൊണ്ടാർ. കായപ്പെട്ടവരുടെ കായങ്ങളിനാലെ, അടിക്കപ്പെട്ട് കത്തി പോലെ കൊത്തപ്പെട്ട് അന്ന് പിളവുകളിനാലെ നാം ഗുണമാകുന്നു. By his stripes നാഗർ ഗുണമാനവും. ഏൽക്കിഞ്ച ഉടമ്പടിക്കയാ വന്നാർ. ഇന്ന ചെയ്തി ഇനി മറുപടിയും മറുപടിയും ഞാൻ ചൊല്ലുകേ, കുറൈന്നത് ഒരു ഐന്ത് തടവിനി മറുപടിയും 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 നീ കേട്ടാൽ നീ ഒരു വ്യത്യാസമാണ്, ഒരു പിറവിയാ മാറുവായി. മുൻപോൾ നീ ഇരുപ്പതില്ലേ? നിശ്ചയമാകവേ പിശാചിൻ വലമയിൽ ആവപ്പെട്ട യാവരെയും ഗുണമാക്കുന്നവരായി തീരുന്നാർ, എല്ലാരെയും. ലൂക്ക 4 അധികാരം എടുക്കും. അവണമാകെ തുടങ്ങിനാർ മുടിയും വരെ അതിയേ ചെയ്താർ. മാർക്കു 1 അധികാരത്തിലെ അങ്ങേ കൂറപ്പെടുന്നത്, ഐ തിങ്ക് ഇസ് വേഴ്സ് 21-22, അവർ പിശാചുകളെ തുരത്തിക്കൊണ്ടും ദേവാലയത്തിലെ പ്രസംഗിച്ചുകൊണ്ടും അവർ എല്ലായിടവും തിരിഞ്ഞാർ. അപ്പടിയാണ് കൊണ്ടും കൊണ്ടും ചൊല്ലപ്പെടുകിറത്. അതുതാണ് അവരുടെ നാളെ ഊഴിയം. സഭ ഉണ്ടെങ്കിൽ എന്നെ ചെയ്യുന്നത്, സഭ എന്നെ ചെയ്യുന്നത്. 1008 ഊഴിയർ വരെ വേണം അവങ്ങളൊക്കെ. ഇത് ഇന്ന കൂട്ടം അന്ത കൂട്ടം, അത് ഇന്നാർ വേറെ, ഒന്നാൾ വേറെ, ഇന്നാൾ വേറെ, മുടിവില ഉണ്ടുമേ ഇല്ല. പൂച്ചിയ കിടക്കറപ്പേയും വേണ്ടിട്ട് വേറത് കരങ്ങളെ വെച്ചതിനാലെ. ലൂക്ക 4 അധികാരം വചനം, സൂര്യൻ പട്ടുകൊണ്ടു പോകുമ്പോഴേ ജനങ്ങളെല്ലാരും തങ്ങൾക്കുള്ള പല പല വ്യാധിയുള്ള വ്യാധികളാൽ വരച്ചപ്പെട്ടവരെ അവരുടെ ചില കൊണ്ടുവന്നാൽ അവർക്ക് ഒവ്വൊരുവർ മേലും അവർ തമ്മുടെ കൈകളെ വെച്ച് അവരെ വിശ്വാസമാക്കിനാർ, ഗുണപ്പെടുത്തിനാർ. അവരെ ക്രിസ്തു എന്ന് അസുതാവികൾ അറിഞ്ഞിരുന്നപടിയാൽ അവർ അവകളെ പേശുവിടാമൽ അതട്ടിനാർ. അതോ പാത്തീരുകള, പിശാചുകളും നീ ദേവനുടേ കുമാരനായ ക്രിസ്തു എന്ന് സത്യമിട്ട് അനേകരെ വിട്ടു പുറപ്പെട്ടത് എന്നത്തേക്ക് വന്നാർകൾ നോയ് ഗുണമാക. നാൻ ചൊല്വതേ കേക്കറീങ്ങളാ? എന്നത്തേക്ക് വന്നാർകൾ നോയ് ഗുണമാക. ഉള്ള ഇരുന്ന് പാമ്പ് വെളിയ പോകുന്നു, തെരിയലേ? നോയെ കൊണ്ടുവന്ന പാമ്പുകൾ ഉള്ള ഇരുന്നിരിക്കുന്നേ. ഏത് പാമ്പുകൾ? അസുചാവികൾ. പാമ്പുകളെയും തേളുകളെയും മിതുക്കവും ശത്രുവിൻ സകല വല്ലമയും മേലും നാൻ ഉങ്ങൾക്ക് അധികാരം കൊടുക്കറേ. അത് ബോധകർക്ക് ചൊല്ലവില്ലേ? ഉൻ ബോധകർക്ക് അത് ചൊല്ലവില്ലേ? ഉൻ ദിഗദർശിയും യാരോ അത് അവർ ചൊല്ലവില്ലേ? ഉനക്കുത്താൻ സ്വന്താ. നീ വിശ്വാസിയ, നീ പരിശുദ്ധാവിയിലെ നിറഞ്ഞിരിക്കായ അന്ത വാർത്ത ഉനക്ക് പരിശുദ്ധാവിനാലെ നിറഞ്ഞരേ, വാർത്തയിനാൽ നിറഞ്ഞരേ. യേശു ചൊന്ന ലൂക്കാ 10:19, ഉനക്ക് വിശ്വാസികളാൽ நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே அசுத்தாவிகளை துரத்துவார்கள்.
முதலாவது பிரதர், முதலாவது மேய்ப்பனே கேள்,
இதை பற்றி சொல்லிக் கொடுக்காம 1008 பேரை கூப்பிடு, வரட்டும் ஒவ்வொரு இடத்திலையும் இருந்து, கோபிக்காதே. இது உண்மை. எப்படி நல்ல காலம் பெறும், எப்படி ஆசீர்வாதம் பெறும், எப்படியா இதை செய்யலாம், எப்படியா குடும்பத்தை ஆசீர்வதிப்ப, எப்படி உள்ள பிள்ளையை ஆசீர்வதிப்ப, எப்படி உள்ள மாளுக்கு ஒரு கல்யாணத்தை பொறுத்துவார், இதுதான் பிரசங்கம். தேசனாக வேற பிரசங்கம் கிடையாது. கண்ணீர் துடைப்பார், கவலைகள் சீர்ப்பார். ஹோ, ஒன்றும் இல்லையே சொல்ல.
இவர் நோய்களுக்கு கரங்களை வைக்க பிசாசுகள் கூச்சல் எழுதுகள் ஆக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அஞ்சு கூச்சல் போடுறா, எனக்கு தெரியும், உமா தெரியும், எனக்கு தெரியும், நீதான் கிறிஸ்து.
இயேசு என்ன சொன்னா, வீட்டை போய் கேட்டு இருப்பார்கள்,
நீங்க கச்சின உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? கச்சினதா? எனக்கு ஒன்றுமே தெரியா. கத்தின்னா? எப்படி கத்தின்னா? நீதான் கிறிஸ்து, நீதான் கிறிஸ்து என்று கத்தின. நீ சும்மா சொல்ற, இது என்ன சும்மா? இப்போ உனக்கு விளங்குதா?
பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாராய் கிறிஸ்து என்று சத்தமிட்டு எத்தனை பேரை விட்டு புறப்பட்டது? எத்தனை பேர்? எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஊழியம் எங்க? எங்க?
இங்க இருக்குது, கருப்பில் எழுதி இருக்குது வெள்ள புத்தகத்துல. அதை பார்த்துட்டு சொல்லிக் கொடுப்போம். மீட்டிங் எல்லாம் வச்சு தள்ளுறது போகட்டும்.
எல்லார் மேலும் கையை வைத்தார். எத்தனை பேர் மேல கையை வைத்தார்? அது கண்டடிங்களா? அதை வாசிங்களா? அவர்கள் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர் சொச்சமாக்கினார்.
ஒரு நேரம் வந்தது, தான் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு இயேசு போனார். எங்க போனார்? தான் சின்னனாக வளர்ந்த 2 வயது, 3 வயது, 4 வயது, 5 வயதுல சின்ன குட்டியா இருக்கிற நேரம் இங்க இருக்கிறாயா? அந்த ஊருக்கு இயேசு போனார். மார்க்கு 16 மார்க்கு 6 எடுத்து பாருங்க. அங்க போயிட்டு என்ன நடக்குது ஆக்களுக்கு பார்ப்போம். அங்க போய் வார்த்தை கொடுத்தார். நான் எல்லாம் வாசிக்க முடியாது. வார்த்தை கொடுத்த உடனே இங்க பாருங்க, 6:3 இவர் ஓடாவி அல்லவா? இவரை கண்ட நான் ஓடாவி, ஓடாவி பேகோட கண்ட நான், ஒளி சுத்தியலோட தாப்பின் ஒரு ஓடாவியார். இவனுக்கு இருந்து வந்தது இந்த இந்த அந்த அறிவு. இவர் மரியாளங்களுக்கு தெரியுமே. அந்த சின்ன பிள்ளையா இருந்த அந்த பிள்ளை ஒரு பிரச்சனை எல்லாம் பட்டது, ஏதோ கற்பது நம்ம இடையில பெரிய கதையெல்லாம் நடந்தது. எங்களுக்கு இவர் தெரியுமே, இந்த குட்டியா இருந்தவர் இப்ப பாருங்களா உயரற்ற. இப்படி எல்லாம் கதைக்க தொடங்கி இருப்பார்கள். அதுதான் இந்த 3 4 வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று சொன்னார்.
வேறு மேய்த்து கொள்றாங்க, வீட்டில்
ஒரு மாதிரி முடிச்சு முடிச்சு பாக்குறாங்க. நீ உண்டர் பிரசங்கமும்
கலைக்கிறாங்க.
ஒருவரும் என்ன அங்கீகரிக்கிறாங்க இல்ல. இத பார்த்தாயா? இயேசுவை வளர்ந்த இடத்துல அவர் ஏது யூஜி வெளியிட்டாங்க?
மிஸ்டர் ரோடாவி,
ஹவ் டு யூ கெட் யோர் நாலேஜ்? உனக்கு அப்படி இந்த அறிவு வந்தது? அதுக்கு பிறகு பாரு என்ன எழுதியிருக்கேன். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கையை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல், செய்ய முடியுமா இருந்து செய்யாமல் விடவில்லை, செய்யக்கூடாமல். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்று இருக்குதா சிஸ்டர், பிரதர்? இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது. நீ அவர் ஓடாவி என்று நினைச்சால் உனக்கு ஒன்றுமே இல்லை. சுத்தியல் மொழியும் அதுவும் கிடையாது உனக்கு. இவர் எங்களுக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்க வந்தா இந்த காலேஜில் இவரா இவர் பண்றார். வராத கிட்ட ஒன்றும் நடக்காது. இயேசு செய்ய முடியவில்லை. எத்தனை பேர் மேல் கரங்களை வைத்தார்?
கொஞ்ச பேர். பார்த்து இருப்பார். சரி,
இவர் அதுக்கு பிறங்கால இந்த சகோதரி சிலர் மேல் கையை வைத்து அவர் போயிட்டார் தண்டபாடுல. நீ ஓடாவியடா நிப்பாரா அங்க அளவார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி இருந்து உபதேசம் பண்ணினார்.
உடனே விட்டுட்டாங்க அளவை சிலர் மேல். லூகா 4 எல்லார் மேலும் அதே பிரதர், என்னடா சனம் திரண்டு அவர்கிட்ட ஓடி வந்துட்டது.
கட்டிலோட தூக்கி கொண்டு அதோட இதோட தூக்கி கொண்டு ஓடி வந்துட்டு அவர் இடத்துல. இது அவர் அவர இடத்துக்கே போற. நாம் நம்ம சனத்தோக சந்திக்க போவோம், போவோமே. கூழாவடி தெருக்குறக்கா போய் பாப்போம். ஐயோ முடிச்சு முடிச்சு பாக்குறாங்களே, ஐயோ இவனை தெரியாதா? ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை, இயேசுவால் முடியவில்லை. செய்யக்கூடுமாக இருந்து செய்ய முடியாமல் போகவில்லை, அவரால் முடியவில்லை. ஏன் பிரதர்? ஒரே ஒரு காரணம், அவிசுவாசம். அவிசுவாசம். ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே தான் பெற்றுக் கொள்ளலாம். நீ வந்து நின்றால் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு போயிரு. ஆட வேணும், கீழே விழ வேணும், பயலா போட வேணும் அப்படி நினைக்காது. நான் கீழே விழலையே வர்றத, அதனால என்ன? ஏன் விழ போறாய்? விழுந்து கிடந்து என்ன போறாய்? ஐயோ ஏனம்மா, தச்சையில தவறி குறை பின்னால நிக்கிறார்கள் நல்ல ஆக்கள், எனக்கு தெரியும். விட்டுட்டாங்கடா, இதுல பெரியவர் கொண்டே கொண்டு வேற உனக்கு தலையில. பிறகு நான் எங்க போறது? அப்புறம் அதுக்கு போற ஜபம் தேவை. அப்படி நடந்தது ஒரு இடத்துல கனடாவில், ஆண்டவர் தான் பாதுகாத்தார். கடவுளை ஒவ்வொன்னாலும் ஒரு டென்னிஸ் பால். சரி, லூக்கா 13 அதிகாரம் ஏறுக்கிறீங்களா? சரிக்கலாம், காரியத்தில் கண்ணா இருக்க வேணும். சரி, 11 வசனம். 18 வருஷ காலமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே அழைத்து, உடன்படிக்கையினால் கிட்டே போகிறது, அவளுக்கு கிட்டே போய் என்ன நடக்கிறது? பெண்ணே, உன் பலவீனத்திலே இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, நீ அவிழ்க்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது தேவாலய தலைவர்களுக்கு பிடிக்க இல்லை. அவர்களை சனிக்கிழமைகள் இதெல்லாம் செய்யக்கூடாது. 18 வருஷம் கூனியா வந்து போகுது அந்த மனசி, அது பரவாயில்லை. சனிக்கிழமையில செய்தது குற்றமே குற்றம், குற்றம் குற்றம். சனிக்கிழமையும் கூனியாக இருந்து ஞாயிற்றுக்கிழமை நீ கொசுவப்பட்டிருக்கலாம். இதுதான் மதம், இதுதான் மத வரை. இந்த தேவாலய தலைவர் யாரோ அங்கே இருக்கிறவங்க பாருங்க, மதம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு கண்களை மறைக்கிறது. கச்சர் அவருக்கு பிறகு விசாரமாக, மாயக்காரனே. அவர் கூப்பிடல பிரதர் போல, மாயக்காரனே. தேவன் பேசுகிறார், உங்களிதவனும் ஓய்வு நாளில் தன் மாட்டையாவது தன் கழுதையாவது அந்த கட்டி இருக்கிற இடத்துல இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதுக்கு தண்ணீர் கொடுக்கிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரச்சி, ஆபிரகாமின் குமாரச்சி, ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. இதுவரையிலும் நீ ஆபிரகாமின் சந்ததி என்று தேவன் நிரூபித்தார். நீ மறுபிறப்பினூடாக அவருடைய சந்ததியாயிருக்கிறாய், அவனுடைய குமாரத்தியாயிருக்கிறாய். அவள் விடுதலையாக்கப்பட வேண்டாமா? மறுமொழி என்ன? நூற்றுக்கு 100 வீதம். 18 வருஷம் பிசாசு கட்டி வச்சிருக்குது. நீ ஒரு சனியும் சனியனும். ஏன் பிரதர் சனி சனியன்? சனிக்கிழமை அந்த நாள் ஓய்வு நாள், அதுல குணமாக்க கூடாதாம், அதுல பிசாசு துரத்தலாமாம். சொல்லி சொல்லி அதுலயே துரத்தினார் ஆண்டவர். அதனால அவளுக்கு சரியான கோபம் வந்தது. நன்மை செய்யலாம், நிச்சயமாக விடுதலை ஆக்கலாம். தேவன் அதை சொன்னார் இயேசுவின் மூலமாக. சகோதரர்களே, the seed of Abraham must be free now. எனக்கு பின்னால சொல்லு, ஆபிரகாமின் சந்ததி இப்பொழுது விடுதலை அடைந்து இருக்க வேண்டும். நோயில் இருந்து, பிசாசு பிடியில் இருந்து, பஞ்சத்தில் இருந்து இந்த நாளிலே விடுதலை அடைந்திருக்க வேண்டும். இதுதான் தேவ சித்தம், இதுவே அவர் உடன்படிக்கை. Amen. Give praise to the Lord. Hallelujah. இதுதான் தேவன் வெளிப்படுத்தின அந்த ரகசியம். ஆபிரகாமின் சந்ததி ஒவ்வொருவரும் விடுதலை அடைந்திருக்க வேண்டிய நேரம் இன்றே. இதுவே ரட்சணிய நாள், இதுதான் நேரம். இன்றே ரட்சணிய நாள், இன்றே விடுதலையின் நாள், இதுதான் நேரம். இதுக்கு என்ன பிறகு போய் கஷ்டப்படுறாய்? விசுவாசம் வாசம் வாசம் கொண்டேன். அவருடைய சுத்தமே அதுதான். அவர் கூப்பிட்டார், நீ விடுதலை அடைந்தாய். வைச்சார் காரத்தை, ஏய் உடன்படிக்கையாக வந்தார். கட்டுக்களில இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க நான் ஜனங்களுக்கு உண்மை உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். இதுக்கு அப்புறம் என்ன போதனை? ஐயோ ஐயோ, சனம் சும்மா வந்து போவதே. அதான் இலக்கு இல்லாதாக்க. பழைய மனுஷன் குதிரை ஓடுறான் தோல்ல. ஆனால் இன்றைக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ரகசியம் என்ன? பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியம் என்ன? ஆபிரகாமுக்கும் சந்ததியாகிய கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புற ஜாதிகளுக்கு அவைகள் கொடுக்கப்பட்டு அவர்களும் உடன் சுதந்திரர்களாக இருப்பதே அவருடைய திட்டம், அவருடைய இரத்தம். இந்த ரகசியம் வெளியாகிறது. இதை பெற்றுக்கொள். இது உனக்கு. Praise the Lord. Praise the name of Jesus. Praise his holy name. அவர் வார்த்தைக்கு முடிவே இல்லை. அவர் உடன்படிக்கை நிறைவேறிய செய்யும். விடுதலை அடைந்திருப்பது இந்த நாட்டிலே. இதுதான் அவருடைய சித்தம். May the Lord be with you. நிறைவேற்று அகலாமல் இருக்கட்டும் இந்த காரியத்தை. Praise God.